சிவானந்தன் ஹரியில 42வது ஸ்லோகம் பார்ப்போம். காம்பீர்யம் பரிகாபதம் கனதிதிஹி பிராக்கார உத்யத்குணஸ்தோமஸ்சாப்தபலம் கணேந்திரியஜயா துவாராணி தேஹே ஸ்திதா வித்யாவஸ்து சமிருத்திஹி இத்யகில சாமக்ரீ சமேதே சதா துர்காதி பிரிய தேவ மாமக மனோ துர்கே நிவாசம் குரு. என்னுடைய ஹிருதயமான நகரத்தில் பரமேஸ்வரன் தான் ராஜா, அதனால் தர்மம் தழைக்கிறது, பக்தி பயிர் செழிக்கிறது, எல்லா நாளும் நல்ல நாளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் இல்லையா. இங்கே அந்த ராஜா வசிக்கிறதுக்கு ஒரு கோட்டை கட்டி கொடுக்குறார், துர்காதி பிரிய தேவா அப்படின்னு சொல்கிறார். இந்த துர்க்கம்னா கோட்டை, துர்காதி பிரிய தேவனா கோட்டையில் விருப்பமுள்ள அரசனேன்னு ஒரு அர்த்தம். துர்காதேவியிடத்தில் அதிப்பிரியம் கொண்ட தெய்வமே பரமேஸ்வரா அப்படின்னு ஒரு அர்த்தம். ஹே பரமேஸ்வரா, மாமக மனோதுர்கே நிவாசம் குரு, என்னுடைய மனமாகிய கோட்டையில் நீ வசிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி முடிக்கிறார். அந்த கோட்டை எப்படின்னா, ஒரு கோட்டைன்னா அதில் மதில் சுவர் இருக்கும், கோட்டை வாசல்கள் இருக்கும், வெளியில் எதிரிகள் வர முடியாத வரைக்கும் ஒரு பெரிய அகழி ஒரு ஆறு மாதிரி ஓடின்னு இருக்கும். அதில் முதலைகள், பாம்புகள், சுறா மீன்கள் கூட இருக்கும். அந்த மாதிரி அகழி ஒன்று இருக்கும். அந்த ஒரு நல்ல பலம் ஒன்று கோட்டையை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கும். நிறைய அந்த கோட்டைக்குள்ளேயே எல்லாரும் வாழும்படியாக ஒரு வஸ்துக்கள்லாம் சேர்த்து வச்சுருப்பாள். யாராவது முற்றுகையிட்டால் கோட்டைக்குள்ளே இருந்துட்டே ஒரு வருஷம் வரைக்கும் கூட அவளுக்கு பஞ்சம் வராத அளவுக்கு நல்ல சமிருத்தியாக இருக்கணும். இதெல்லாம் இருக்கிற கோட்டைன்னா ரொம்ப சௌக்கியமாக இருக்கலாங்க. அந்த மாதிரி கோட்டை நான் என் மனதை அந்த மாதிரி கோட்டையாக பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறார் ஆச்சாரியாள். காம்பீர்யம் பரிகாபதம், பரிகாபதம்னா அகழி, என்னுடைய மனசோட காம்பீரியம்தான் அந்த அகழி அப்படின்னு சொல்கிறார். இந்த காம்பீரியம்ங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, சீதாதேவி ராமரை பிரிந்து புலம்பும்போது ஒரு ஸ்லோகம் சொல்கிறார், பிரியான்ன சம்பவேது துக்கம் அப்ரியாத் அதிகம் பயம் தாபியாம் ஹியே வியுஜந்தே நமஸ்தேஷாம் மகாத்மனாம். பிரியமான விஷயம் வரலன்னா துக்கம், அப்பிரியமான ஒன்று வந்துடுச்சுன்னா அதுலேருந்து அதிகம் பயம். இதுதான் எல்லாரோட இயல்பாக இருக்குது. இதுலேருந்து விடுபட்ட மகான்களுக்கு நமஸ்காரம். என்னால் என் பிரியமான ராமனை பிரிந்து இந்த துக்கத்தை தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அந்த மகான்களை நினச்சி நமஸ்காரம் பண்ணதுக்கு அவளுக்கு உடனே ஹனுமார் வந்து ஆறுதல் சொல்லி அவருடைய கஷ்டத்திலேருந்து விடுவிக்கிறார். அந்த மாதிரி மகான்களை இந்த மாதிரி ஸ்லோகங்களெல்லாம் படிக்கும்போது எனக்கு மகான்கள் தான் ஞாபகம் வருது. ஏணிப்படிகளின் மாந்தர்கள் புஸ்தகத்தில் ஸ்ரீதர ஐயாவாளை பற்றி சார் சொல்லும்போது, மகான்கள் தங்களுடைய அந்தஸ்தை வெளிக்காட்டுனாலும் அடக்கத்தை காமிக்க வேண்டிய தேவையில்லை, தேவையில்லாமல் இருப்பா அப்படின்னு சொல்கிறார். அதாவது அவளுக்கு ஒரு தெய்வீக அந்தஸ்து இருக்குது. பகவான் எப்போவுமே அவளை பார்த்துட்டுருக்கார், அவளை காப்பாற்றின்னு இருக்கார். ஆனால் அதை வந்து அவ தெரிவிக்கவும் மாட்டா, அவ அதை உணரக்கூட மாட்டா. எல்லாம் ஈசன் செயல்னு இருப்பா. ஆனால் அவ தங்களுடைய எல்லாத்தையும் பகவான்கிட்ட ஒப்படைச்சதுனால அவ பகவானுடைய ரொம்ப அத்தியந்த பக்தர்களாக இருந்தால் பகவான் அவளை தனியாக பார்த்துக்கிறார். அதை அவ உணரவும் மாட்டா, அதை பேசவும் மாட்டா. ஆனால் அது எப்படி வெளிப்படும்னா, அவ நம்ம மனுஷாலாம் மற்றவாள்லாம் அடக்கமாக இருப்போம். நமக்கு ஒரு தட்ட ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா அவள்கிட்ட அடக்கமாக இருப்போம் இல்லையா. அந்த அடக்கம் மகான்கள்கிட்ட இருக்காது. ஏன்னா அவளுக்கு ஒருத்தரால் ஒன்றும் ஆக வேண்டியதில்லை. பிரியான்ன சம்பவேது துக்கம், பிரியமான ஒன்று நடக்கலைன்னா அதுலேருந்து துக்கம், ஒரு ப்ரொமோஷன் வரலன்னா அதில் ஒரு துக்கம், இவ்வளோ உழைச்சேனே அப்படின்னு நமக்கு தோன்றலையா, அது அவளுக்கு கிடையாது. அப்ரியாது அதிகம் பயம், ஏதோ ஒரு உடம்புக்கு வந்துடுத்து அப்படின்னா எல்லாம் கிருஷ்ணன் பார்த்துக்கிறான் அப்படின்னு இந்த காலத்தில் எல்லாரும் பேசுகிறா. ஆனால் லேசாக ஒரு உடம்புக்கு வந்தாலே ஊரையே கூட்டி தனக்கும் கஷ்டம் ஜாஸ்தி பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கெல்லாம் ப்ரெஷர் கொடுத்துட்டு அப்படி இருப்பா. அந்த மாதிரி எல்லாம் கிருஷ்ணன் பார்த்துக்கிறான்னு பேசுகிறவா கிடையாது. மகான்கள் அப்ரியாத்து அதிகம் பயம் அவளுக்கு கிடையாது. அப்பிரியமான ஒன்று வந்தால் இதுவும் ஈசன் செயல்னு இருப்பாவா. அந்த வைராக்கியம் அவளுக்கு பகவான் கொடுத்த ஒரு பரிசு அவளுடைய பக்திக்கு. அந்த மாதிரி மகான்களுடைய அந்த நடத்தை தான் காம்பீரியம் அப்படின்னு பேர். அந்த மாதிரி அந்த காம்பீரியத்தை ஒரு அகழியாக கொண்டு இந்த காம்பீரியம் பற்றி பேசும்போது அபிராமி அந்த அதில் ஒரு பாட்டு ஞாபகம் வருது. இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவிரேன். நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கயபர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே அப்படின்னு சொல்றார். அதாவது நான் ஒரு பேர் பெற்றிருக்கேன். அதாவது நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கயவர் அப்படின்னு சொல்றார். அதாவது தினமும் நிறைய தபஸ் பண்ணணும், அதை ஒரு பழக்கமாக ஆக்கிக்கணும். இதை தெரிஞ்சிக்காத கயவர்கள் நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கயவர் அப்படிங்கிறார். அவ கிட்ட போய் நிற்கும்படியான ஒரு நிலைமையை ஒரு காலத்திலும் எனக்கு அவாட்ட போக வேண்டிய நிலைமையை இல்லாமல் பார்த்துண்டா. ஏன்னா காமாட்சி திரிபுரைனா திரிபுர சுந்தரி காமாட்சி, அந்த காமாட்சியுடைய பாதங்களை நான் நம்பியிருந்ததுனால இந்த மாதிரி கயவர்கள்கிட்ட போகிற நிலைமை எனக்கு வைக்கல. அதான் நான் யார்கிட்ட போவேன்னா நித்தம் நீடுத்தவம் கற்றவர்கள்ட்ட தான் நான் போவேன். அந்த அது இல்லாத வாழ்கிட்ட நான் போகவே வேண்டி வரல. அப்படிப்பட்ட பேர் எனக்கு கிடச்சிது. அது எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் கிடைக்கும். இல்லாமை சொல்லி எனக்கு ஒரு இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் ஒருவத்தம் பால் சென்று ஒருத்தட்ட போய் எனக்கு இது வேணும் அப்படின்னு போய் நின்னால் அதுலேருந்து அவமானம் வரும். எதுவாக இருந்தாலும் சரி, பணம் தான் இல்லை, ஒரு ஆறுதல் வார்த்தை வேணும், அன்பு வார்த்தை வேணும், ஏதோ ஒன்று வேணும் வேணும் அப்படின்னு நமக்கு குறப்பட்டுண்டு இன்னொருத்தட்டு போய் நின்று அதுலேருந்து ஒரு அவமானம் உனக்கு வரக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியா? நீ காமாட்சியுடைய பாதத்தில் மனசு வை, அவள் உனக்கு வைராகியத்தை கொடுப்பா. அது வந்துடுத்துனா நீ அந்த மாதிரி கைவர்கள்கிட்ட போய் ஒரு நாளும் நிற்க வேண்டி வராது அப்படின்னு சொன்னார். இதுதான் காம்பீரியம். அந்த காம்பீரியத்தோட என் மனசு இருக்குது, அதுதான் என்னுடைய கோட்டைக்கு அகழின்னு சொல்கிறார். கனதிருத்திகி பிராகாரகா, திருத்தினாலே தைரியம், கனதிருத்தினா நல்ல தைரியம், ரொம்ப ஃபார்டிடியூட், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது, அதுதான் கோட்டைக்கு மதில் சுவர். உத்யத் குணஸ்தோமஸ் சாப்தபலம், இன்னும் மேலும் என்னிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல குணங்களெல்லாம் எனக்கு ஆப்தபலம். ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள், என்னுடைய கோட்டையில் இருக்கிற ராஜாவுக்கு ப்ரொடெக்ஷனாக ஒரு பலன் வேணும், பலம் வேணும் இல்லையா, என்னுடைய அந்த நல்ல குணங்கள் தான் அப்பேற்பட்ட பலம் பலம்னு சொல்வார். அந்த வர்ச்சூஸ் ஆத்மகுணங்கள் இந்த பக்தியில் இருக்கிறவளுக்கு ரொம்ப அவசியம் வேணும். சிவன் சார் புக்கில் அதைத்தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அவர் சொல்கிறார். வெளியில் தெரிகிற மாதிரி பண்ணுற பக்தியை விட நீ வந்து சத்தியம் வேணும், தய வேணும், பொறுமை வேணும், தூய்மை வேணும், அந்த மாதிரி குணங்களெல்லாம் அகார்பண்யம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாள். கிருப்பண புத்தியாக இது இல்லையா அது இல்லையன்னு குறப்பட்டுக்கிறது இல்லாமல் தாராளமாக இருக்குதுன்னு நினச்சி, இன்னும் தாராளமாக நம்ம மற்றவாளுக்கு கொடுக்குற அளவுக்கு பெரிய மனசு, எப்பவும் ஒரு சந்தோஷமாக இருக்கிறது, மங்களம், இப்பேற்பட்ட குணங்களெல்லாம் என்ட்டு நான் வளர்த்துக்கிறேன். இந்த தோழர்கள் தோழமை சக்திகள் இந்த கோட்டையை காப்பாற்றுறதுக்கு என் கூட இருக்கா அப்படின்னு சொல்றார். கணேந்திரிய செயத்வாராணி தேகே ஸ்திதா. இந்த கோட்டைக்கு துவாரம் நாலு கோட்டை வாசல்கள் இருக்கும் இல்லையா, என்னுடைய கணேந்திரிய சேகம் ரொம்ப பலத்தோடு கூடிய, அதாவது நான் திருடமாக வச்சுருக்கேன் இந்திரியங்களை, வீண் பண்ணல, அதை நல்ல காரியத்திலே ஈடுபடுத்தி அதோட பவரை வேஸ்ட் பண்ணாமல் வச்சுருக்கிறதுனால அது நல்ல பலமான கோட்டை காவல் கதவுகள் மாதிரி இருக்குது. இந்திரிய சயகா, இந்திரிய கூட்டம், தேகே ஸ்திதா, என் உடம்புல இருக்கிற அந்த கணேந்திரிய சயகா, துவாராணி. அதே மாதிரி வஸ்துலாம் நிறைய இருக்கணும், சாப்பாடு, துணிமணி, அப்படி கோட்டைக்குள்ளேயே எல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கணுமே. அது என்னென்னா, வித்யா வஸ்து சமிருத்திகி, சமிருத்தியாக இருக்குது. அது என்னென்னா வித்யான்னு சொல்கிறார். இந்த இடத்துல வித்யாங்கிறது ஆத்ம வித்யா. ராமகிருஷ்ணன் சொல்லும்போது ரெண்டு விதமான வித்யா இருக்குது. ஒன்று நம்மளை உலக விஷயங்களில் ஈடுபடுத்தக்கூடிய வித்தை, இன்னொன்று நம்மளை அதிலிருந்து விடுவிக்கக்கூடிய வித்தை. இவர் நீங்கள் சொல்கிறது அந்த மாதிரி ஆத்ம வித்தை, அதாவது ஞானத்தில் ஒரு நாட்டம், அந்த தெளிவு ஒன்று இருந்துகிட்டே இருக்கணும். இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோங்கிற ஒரு அந்த ஞான நாட்டம்ங்கிறது இருந்துகிட்டே இருக்கணும். இல்லைன்னா ரொம்ப ஒன்றும் முன்னேற்றம் இருக்காது இல்லையா. இப்படி அகில சாமக்ரி சமயத்தே, எல்லா வஸ்துக்களும் நிறைந்திருக்கக்கூடிய என்னுடைய மனமாகிய கோட்டையில், ஹே பரமேஸ்வரா, துர்காதி பிரிய தேவா, நீ வந்து இங்கே வசிக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறார். ரொம்ப அழகான ஒரு பிரார்த்தனை. அந்த மாதிரி நம்முடைய மனசு இப்போ இல்லைனாலும், அந்த மாதிரி மகான்களுடைய நடத்தை, அவருடைய சரித்திரம், அதை நினச்சி நினச்சி பார்த்தோம்னா அதுக்காக தான் நம்ம எந்த ஒரு பக்தி விஷயத்திலையும் ஈடுபடுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டோம்னா நம்மளுக்கும் அந்த மாதிரி ஒரு கோட்டை போன்ற ஒரு மனசு வரும். இந்த ராஜாவுக்கு கோட்டைன்னு சொல்லும்போது மூக்கவஞ்சதியில் ஒரு ஸ்லோகம் இருக்குது, 26வது ஸ்லோகம், கட்டாட்சத்துக்கத்தில், த்ரையம் பகம் திரிபுர சுந்தரி ஹர்மிய பூமி ரங்கம் விஹார சரசி கருணா பிரவாகா தாசாச்ச வாசவ முகாக பரிபாலனீயம் காமாட்சி விஸ்வமபி வீக்ஷண பூபிருதஸ்தே. பூபிருதகன பூமிக்கு தலைவன், ராஜானர்த்தம். ஹே காமாட்சி, உன்னுடைய வீக்ஷண பூபிருதா, தே வீக்ஷண பூபிருத, உன்னுடைய கட்டாட்சம் என்ற ராஜாவுக்கு ஹர்மிய பூமி, வசிக்கிற அரண்மனை எதுன்னா த்ரையம்பகம் அங்கம், பரமேஸ்வருடைய உடம்பு தான். அதாவது காமாட்சி கட்டாட்சம் பரமேஸ்வருடைய உடம்பு மேலே இருக்கு இல்லையா, பரமேஸ்வர் பார்த்துட்டே இருக்கா அப்படிங்கிறத அந்த காமாட்சி கட்டாட்சங்கிற ராஜாவுக்கு வசிக்கிற அரண்மனை பரமேஸ்வருடைய உடம்பு. ஹே திரிபுர சுந்தரி, ஒரு அரண்மனைன்னா அங்கே குளிக்கிறதுக்கு ஒரு வசதி இருக்கும். அந்த மாதிரி விஹார சரசி, அந்த ராஜாவுக்கு விளையாடுற குளம் எதுன்னா கருணா பிரவாக, காமாட்சி கட்டாட்சத்தில் அளவற்ற கருணை இருக்குது, கருணையில் தான் கட்டாட்சமே இருக்குது அப்படிங்கிறத இப்படி விளையாட்ட சொல்கிறார். விஹார சரசி கருணா பிரவாகா தாசாச்ச வாசவ முகாக. ராஜானா அவருக்கு வேலைக்காரர்கள் இருப்பார். உனக்கு யார் வேலைக்காரர்கள்னா இந்திராதி தேவர்கள், வாசவ முகாக தேவாகா தாசாகா, உனக்கு தாசர்கள். சரி, நீ எவ்வளோ பெரிய தேசத்தை ஆட்சி பண்ணுற அப்படின்னா, பரிபாலனீயம் காமாட்சி விஸ்வமபி, இந்த விஸ்வமே உன்னுடைய கட்டாட்சங்கிற ராஜாவுடைய ஆளுகைக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி ஒரு அழகான ஸ்லோகம். நம்முடைய மனசு பரமேஸ்வரன் தங்கிறதுக்கு ஏற்ற கோட்டையாக ஆக வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணிப்போம். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.